சத்தியத்தோடு வாழ வேண்டும், உண்மையை கொண்டு வாழ வேண்டும். இந்த இரண்டும் சேர்த்து வாழும் பொழுது நன்மைகள் நமக்கு விளைச்சலாகும். புதிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூழல்கள் நம்மை சுற்றிலும் உருவாகும். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் இறைவனிடமிருந்து உள்ள பதில் உங்களுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான உணர்வை நாம் அமைத்திருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கும் உரியதாக அந்த உணர்வு அவருக்கே பிரத்யேகமாக அமைக்கப்படுகின்றது. சத்தியம் உள்ளத்தில் அமைக்கப்படுகின்றது உணர்வாக. உணர்வாக நாம் எவற்றையெல்லாம் பார்க்கின்றோமோ மன ரீதியாக அவ்வளவும் சத்தியமாக இருக்கின்றது. அதனை வெளியில் பேசும்பொழுது அது உண்மையாக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த சத்தியத்தை நாம் நமக்கு நிலைப்படுத்தாத வரையில், நாம் அதில் வாழாத வரையில், நாம் பேசக்கூடியது ஒரு பேச்சாக இருக்குமே தவிர அதில் உண்மை இருக்காது. எந்த அளவுக்கு நாம் வாழ்கின்றோமோ அது சத்தியத்தினுடைய சாட்சியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை கொள்கின்றோமோ அதுவும் சத்தியத்தின் அடிப்படையில் சாட்சியமாக இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு இறைவனிடமிருந்து நடக்கும் பொழுது நாம் அதை பார்க்கின்றோம், இது நிச்சயமாக இறைவனிடமிருந்து வந்திருக்கின்றது. நன்றறிவுடையோருக்கு ஒரு சூழ்நிலை சாதகமாக அமையும் பொழுது அவர்களுடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகான நன்மைகள் நிச்சயமாக இது நாம் சம்பாதித்ததல்ல, என் இறைவனிடமிருந்து வந்தது என்பதை கண்கூடாக அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு சாட்சியம் ஒரு தெளிவு அவர்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. இனி இறைவனை நம்புவதற்கு வாழ்நாள் முழுமையிலும் அவர்கள் அந்த ஒரு தேவை இறைவனிடமிருந்து நிறைவேறியதை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நன்றியோடு நினைவு கூறுவார்கள், இன்னும் அதிகம் அதிகம் நினைவு கூறுவார்கள். இவ்விதமாக அவர்கள் நினைவு கூறும் பொழுது இறைவன் அவர்களுக்கு இன்னும் பல நம்பிக்கைக்குரிய அவர்களுடைய சாட்சியங்களாக வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைவேறிய பல விஷயங்களை அவர்களுக்கு அறிவிக்கின்றான். ஒரு விஷயத்தை நான் நன்றியோடு நினைவு கூறும் பொழுது இதன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் தன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இறைவனுடைய ஆற்றலையும் இறைவனுடைய கருணையையும் அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள். யாருக்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை கவனிக்க தலைப்படுகின்றார்களோ கவனிக்க முடிகின்றதோ அவர்கள் அனைவருமே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்படுவார்கள். நம்பிக்கை எதன் மீது? எதனை மனிதர்கள் பொதுவாக நம்ப மாட்டார்களோ அதன் மீது நம்பிக்கை. மனிதர்கள் பொதுவாக நம்ப மாட்டார்கள் எதனை? எனக்கு நன்மைகள் மட்டும்தான் நிறைவேறும், என்னுடைய வாழ்க்கையில் தீமைகளே எனக்கு நடக்காது என்று நம்பிக்கை கொள்பவர்கள் வெகு சொற்பம். இப்பொழுதும் கூட நல்ல நிலையில் வைத்திருக்கும் பொழுது எனக்கு நிறைய உடலில் கேடுகள் இருக்கின்றன, டாக்டர்களிடம் செல்ல வேண்டும், பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், டோட்டல் பாடி செக்அப் செய்து கொள்ள வேண்டும், பின்னர் அவர்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இப்போ நான் நல்லா இருக்கிறேன், பிறகுதான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுடைய உணர்வு கூறுகிறது உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனமும் அழகான சூழலில் இருக்கின்றது, ஆனால் நான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றேன், கேடுகள் இருக்கும், உள்ளுக்குள் போய் நான் அதை பார்க்க வேண்டும் என்று. நாங்கள் தான் அதை பார்க்க முடியும். நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக இன்றே நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். நோய்கள் ஆரம்பமாகும் சூழ்நிலையிலேயே அதனை கண்டுபிடிப்பதன் காரணமாக நோய்களை உருவாகாமல் தடுத்து விடலாம் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி ஏதேனும் அதில் சத்தியமும் உண்மையும் இருக்கிறதா என்று உங்களை நீங்கள் கேளுங்கள். எத்தனை பேருக்கு டோட்டல் பாடி ஸ்கேனர் பண்ணியிருக்கிறாங்க இதுவரைக்கும் கடந்த 30 ஆண்டுகளில்? அவ்வளோ பேருக்கும் நோய்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறதா, புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இருக்கக்கூடிய சுகம் அழிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை காவலுங்கள். இரண்டுமே, கற்பிக்கப்பட்டதும் நோய்கள் இருக்கிறது என்று இல்லாத போது கற்பிக்கப்பட்டதும், அதனை நம்பிக்கை கொண்டதன் காரணமாக நோய்கள் உருவாகி இன்னும் அவர்கள் அறியாத பல நோய்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று 30 வருடங்களுக்கு முன்பாக டோட்டல் பாடி ஸ்கேனர் என்ற ஒன்று அறிமுகப்படுத்தும் பொழுது இனி நோய்களே இல்லாத சமுதாயம் உருவாகிவிடும், என்ற அடிப்படையை கொண்டு ஆரம்ப முதலாகவே நாம் நோய்களை கண்டறிய வேண்டும் என்று அந்த அடிப்படையை கொண்டு மக்களுக்கு போதித்தார்கள், நம்பினார்கள். இன்று எவற்றையெல்லாம் அவர்கள் குணமாக்கிவிடும் என்று கருதினார்களோ அவ்வளவும் புதிய நோய்களாக உருவாகி இருக்கின்றது. இன்று நோய்கள் அதிகமாகிவிட்டு புறையொடி போய்விட்ட ஒவ்வொரு நோயும் அந்த சூழ்நிலையில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொய்யை பேசுவதும் சத்தியத்தை மறுப்பதும் உண்மைக்கு பதிலாக பொய்யையும் சத்தியத்திற்கு பதிலாக அநியாயமாக அசத்தியத்தையும் நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எந்த நோயும் உங்களை அணுகக்கூடாது, வறுமையும் உங்களை தீண்டக்கூடாது என்று உங்களுக்கு முதல் முறையாக உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் தான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். பின்னர் தான் நீங்கள் எனக்கு இது தேவை என்பதை உணர்கின்றீர்கள். சாதாரணமான சூழ்நிலையிலும் எந்த நோயும் எனக்கு வரக்கூடாது என்று எண்ணுகின்றோம், அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நமக்கு நோய்கள் வரும் என்று வெளிப்பார்வையை கொண்டும் புறப்படன்களுடைய கேள்விகளை கொண்டும் நாம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நோய்கள் வரும், அவருக்கு நோய் வந்திருக்கின்றது, அதே நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். ஆனால் சத்தியம் என்னவெனில், ஒவ்வொருவரும் தனித்தனியான நபர்களாக இருக்கின்றீர்களே தவிர யாரொருவரும் ஒருவரை போன்று மற்றவர் இல்லை. எனக்கு ஒரு தலைவலி, உங்களுக்கு ஒரு தலைவலின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய 200 பேருக்கு 300 பேருக்கு 300 தலைவலின்னு சொன்னால், ஒவ்வொரு தலைவலையும் வித்தியாசமானது, ஒன்றுக்கொன்று உடன்பட்டதில்லை, ஒன்றுக்கொன்று சம்பந்தமும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய அந்த நோய் குணமாக்குவதற்கு அவரவருக்குரிய ஒரு தேவையை நிச்சயமாக அதை களைய வேண்டும், கேடுகளை நீக்க வேண்டும். அவ்விதமாக நீக்கவில்லை என்றால் அவர்களுடைய நோய்கள் நீங்காது. தலைவலி என்பது ஒன்றல்ல, 800 கோடி மக்கள் இருந்தால் 800 கோடி தலைவலி வித்தியாசமானது, ஒன்றை போல் ஒன்றல்ல. உங்களுடைய முகம் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்படுகின்றது, உங்களுடைய உள்ளமும் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்படுகின்றது, உங்களுடைய எண்ணங்களும் ஒருவரை போன்று மற்றொரு இல்லை. எப்படி நோய் மட்டும் ஒரே மாதிரியாக இருக்க முடியும்? நோய்கள் உருவாவதற்கு உங்களுடைய மனநிலை காரணமே தவிர, வறுமை உருவாவதற்கு உங்களுடைய மனதின் போக்குகள் காரணமாக இருக்கிறதே தவிர, மற்றபடி இறைவன் உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த குறைவும் ஏற்படும் விதமாக உங்களை படைக்கவில்லை. இதனை நாம் முதலில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்னுடைய இறைவன் என்னுடைய தேவைகளுக்கு விரோதமாக எதனையும் படைக்கவில்லை. அவ்வளவையும் எனக்கு சாதகமான சூழ்நிலைகளாகவே அமைத்திருக்கின்றான். நான் அதற்கு மாறு செய்வனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், சூழ்நிலைகளை நான் மாற்றுகின்றேன். ஒருவரிடம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் சென்று நீங்கள் எப்படி இருக்கின்றீர் கேட்டால், என்னுடைய நிலை சரியில்லை, என்னுடைய சூழ்நிலை எனக்கு விரோதமாக இருக்குது, என் சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லை, நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? சூழ்நிலையை அவர்கள் கூறுகின்றார்கள். நிச்சயமாக இது சத்தியமான வாக்கு. அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கையின் நிலை அவர்களுக்கு மாறிவிட்டது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக முறையே கவலையோடு இருக்கின்றேன், என் சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வேதனையோடு இருக்கின்றேன், என்னுடைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேடு, எனக்கே புரியவில்லை, என் சாபக்கேடு, என்னுடைய பாவம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்வார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு வந்த பிறகு தன்னுடைய நிலையை அறிகின்றார்கள். அதுவும் உண்மைதான். சூழ்நிலையை ஏன் கூறுகின்றீர்கள்? உங்களுடைய உடற்கூறுகளில் உங்களுடைய உடல் உறுப்புகளில் கஷ்டங்கள் இருக்கின்றன, சூழ்நிலைகள் என்ன செய்யும் என்று கேட்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கு முன்பாகவே சூழ்நிலை என்று அந்த ஒன்றை உணர்த்தியது இறைவன் தான். என் சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தீமைகள் சூழ்நிலைகளை பொறுத்ததாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலைகள் அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு தக்கவாறு அந்த சூழ்நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய எண்ணம் அந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றது என்பதை சத்தியத்தை கொண்டு உணர வேண்டும். சத்தியம் என்பது உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய சூழ்நிலையும் இணைந்திருப்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள். மழை இல்லை என்று ஆகி தண்ணீர் இல்லை என்றும் ஆகிவிடும் பொழுது சூழ்நிலை சரியில்லை உங்களுக்கு. எல்லோரும் தண்ணீருக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றோம், சூழ்நிலை மாறுகிறது, மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. அதுக்கு நன்றி செலுத்தாத போது மழை இன்னும் அதிகமாக பெய்கின்றது, இன்னும் அதுக்கு நன்றி செலுத்தாத போது வெள்ளங்களும் ஏற்படுகின்றன, மூழ்கி கூட போகக்கூடிய அளவுக்கு. அவ்வாறு இல்லை என்றால் காய்ந்தும் போகின்றது, மக்கள் அந்த இடங்களை விட்டு குடிபெயரக்கூடிய அளவுக்கு, குடியேற்றம் கொண்டிருந்த அந்த மக்கள் குடிபெயர வேண்டும் இனி அங்கு வாழ முடியாது என்பதை உணர்ந்தவர்களாகவும் அறிந்தவர்களாகவும் சத்தியம் நிலை பெறுகிறது. அங்கு நீங்கள் விரும்பியபடியோ அல்லது உங்களுடைய பிரார்த்தனையின்படியோ எதுவும் நிகழ்ந்துவிடுவதில்லை. உங்களுடைய உள்ளத்தின் சூழல் எப்படி இருக்கின்றதோ அதற்குத்தான் வெளியே சூழ்நிலையை இறைவன் உருவாக்குகின்றான். இந்த உலகத்தில் நாம் அவதரிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் உங்களுக்கு ஏற்புடையதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றும் சரி, உலகம் பூராவும் உங்களுக்கான உணவு, தண்ணீர், காற்று படைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் உணர்வை பகிர்வதில்லை, அவ்வளவுதான். காசு கொடுத்தா உணவு எங்கேருந்து வரும்? அந்த நிமிஷமே பதுக்கி வைக்கப்பட்ட உணவு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் உணவுக்கு காசு கொடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு உணவு கிடையாது என்று கூறப்படுகின்றது. அசத்தியம், பொய். 20 ரூபாய் கொடுத்த உடனே அரிசி வருதுன்னா எங்கேருந்து வருது? எனக்குள்ள அரிசி தானே பதுக்கப்பட்டிருக்குது, எனக்காக படைக்கப்பட்டது தானே, நாங்கள் படைக்கின்றோம் என்று இவர்கள் கூறுகின்றார்கள், பொய்யை கூறுகின்றார்கள். நாம் உள்ளத்தின் சூழ்நிலையை விட்டு புறப்புலன்களுக்கான சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம். பார்ப்பதையும் கேட்பதையும் தான் உண்மை என்று எண்ணிக்கொண்டு இது தவறான போக்கா, மனசாட்சியத்திற்கு விரோதமான போக்கா இல்லையா? புறப்படன்களை கொண்டு இதுதான் சத்தியம் என்று எண்ணுவதும், அகத்தில் நான் வேண்டக்கூடிய இறைவன் விதித்திருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை இதை நம்புங்கள் என்று கூறினால் முடியாது என்று கூறக்கூடிய நாம் இந்த வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் நமக்கு விரோதமாக, இறைவனுக்கும் விரோதமாக, எனக்கு என்னுடைய தேவைக்கு விரோதமாக நான் செல்லும் பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையில் தான் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எனக்கு விரோதமாக என் இறைவன் எனக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு சத்தியம் உங்களுக்கு உணவுக்கோ தண்ணீருக்கோ காற்றுக்கோ உடல் சுகாதாரத்திற்கோ மனதின் நலத்திற்கோ எந்த விதமான தீமையும் ஏற்படக்கூடாது என்று உங்களுக்கு உங்களுடைய இறைவன் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதை கவனியுங்கள். அவனைத் தவிர யாரும் பேசவில்லை, அல்லாஹ். அவனைத் தவிர இறைவன் இல்லை என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருள். அவனைத் தவிர வேண்டுவதற்கு எந்த உதவியும் பாதுகாப்பும் இல்லை என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருள். அவனைத் தவிர கதி இல்லை என்பது அல்லாஹினுடைய பொருள். பெரும்பாலும் முஸ்லீம்கள் அல்லாஹ் என்றால் ஒரு சவுண்ட், அவ்வளவுதான், வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பொருள் என்ன என்று தெரியாமல், அல்லாஹ் என்பதனுடைய பொருள் முன்னைத்தை விட கதி இல்லை. இது கும்பிடுவதற்கான அடிப்படை. யாரிடமும் நீங்கள் கொண்டு உங்களிடம் யார் உங்களிடம் தேவையாக இருந்து அது பிறரிடம் இருப்பதை பார்த்து அவர்களிடம் சென்று நீங்கள் கையேந்தி கும்பிடுவீர்கள், முன்னைத்தவர் கதி இல்லை என்று கூறுவீர்கள், அவனை கடவுளாக ஆக்கிவிடுவீர்கள். உன்னையே நம்பி வந்துவிட்டேன், உன்னைத் தவிர கதியில்லை என்று கூறுவீர்கள். கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்கு இது உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கும்பிடுதல் என்பது உன்னைத் தவிர கதியில்லை என்பதனுடைய பொருள். தொழுகை என்பதும் அதுதான், உன்னைத் தவிர கதியில்லை என்ற அந்த தூய்மையை கொண்டுதான் தொழுகையை நெருங்க முடியும். ஜபம் என்பதும் அப்படித்தான், எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும், வெளிப்புற பலன்களிலிருந்து விலக வேண்டும். எனவே உங்களுடைய பிரார்த்தனையின் போது நீங்கள் கண்களை மூடியவாறு பிரார்த்தனை செய்தால் தவிர உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்காது. கண்களை மூடும்பொழுது புறப்படங்கள் அவ்வளவே நான் மூடுகின்றேன், எதுவும் நான் பார்ப்பதும் நான் கேட்பதும் நான் நம்பிக்கை கொண்டதும் உலகத்தினுடைய எதுவும் எனக்கு கூடாது என்று உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது மட்டும்தான் அங்கு இறைவனிடமிருந்து உங்களுக்கான பதில் அமைதி. எல்லா தொந்தரவுகளும் என்னை விட்டு நீங்கிவிட்டன, கஷ்டங்களும் நீங்கிவிட்டன, எல்லா பிரச்சனைகளும் என்னை விட்டு மறைந்து விட்டது என்று நான் இருக்கும்பொழுது கவலையற்றவனாக ஆகிவிடுகின்றேன். இவ்வளவும் சூடும் பொழுது நான் கவலைக்குரியவனாக ஆகின்றேன். அப்படி என்றால் நீங்கள் இறைவனை மறைவாக அவனை உணரப் போகின்றீர்களா, வெளிப்படையாக பார்த்து பிறகுதான் நீங்கள் அமைதியடையப் போகின்றீர்களா? அப்படியானால் சற்று முன்பு இருந்த அந்த கவலையும் பயமும் வேதனையும் பிரார்த்தனைக்கு பிறகு அமைதி என்ற ஒன்று கிடைக்கின்றதே, அங்கு இந்த நிலையை மாற்றுவோன் யார்? அமைதி நன்மையானது, நன்மையை கொண்டு உதவி செய்ய வேண்டும். பொய்யை கொண்டு மனதை நம்ப வைத்து பிறகு அவர்களை கெடுத்தெடுப்பது என்பது உயிரோடு கொலை செய்வதற்கு சமமானதாகும். மனிதர்கள் இந்த கொலைபாதக செயலில்தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் காலை முதலாக இரவு வரையில், இன்னும் இரவு நேரங்களிலும் தாங்கள் இப்பொழுது ஒரு சுகம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக மனிதர்களுக்கு எதிராக அவர்கள் தலைப்படுகின்றார்கள், சூழ்ச்சி சதி ஆலோசனை செய்கின்றார்கள். அப்பொழுதும் இறைவன் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணராதவர்களாக, உங்களுடைய உள்ளம் உங்களிடம் இருக்கும் வரையில் உங்களுடைய இறைவன் உங்களோடு நெருக்கமாக இருந்து நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டும் இன்னும் அதனை மீறி நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகளை அவன் கேட்பவனாகவும் செவியுறுவனாக இருக்கின்றான் என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மனிதர்களிடையே வாழ்விக்கப்பட்டிருக்கின்றீர்கள், இது சத்தியம். மனிதர்கள் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது, மனிதர்களோடு தான் வாழ வேண்டும், மனிதர்களோடு நீங்கள் வாழ வேண்டும், இது இறைவன் விதித்திருக்கூடிய விதி. உங்களை தனியாக நடுக்காட்டில் கொண்டு சென்று விட்டால் உங்களால் வாழ முடியுமா? அல்லது நட்ட நடுவாக ஒரு பாலைவனத்தில் உங்களை தனித்தனியாக விட்டுவிட்டால் உங்களால் வாழ முடியுமா? இயற்கையின் சூழலோடு உங்களுடைய மனித சமுதாயமும் அமைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனித உணர்வோடு வாழ முடியும். சமுதாயமாக அமைத்திருக்கின்றானா அல்லது தன்னந்தனியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று அமைத்திருக்கின்றானா? சத்தியத்திற்கு புறம்பாக மனித சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் தனித்தவனாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு கெட்ட எண்ணம் ஷைத்தானால் தூண்டப்பட்ட எண்ணமாகும். நான் மட்டும் வாழ வேண்டும் என்று கெட்ட சக்திகள் அவ்வளவு உங்களை சூழ்ந்து கொண்டன. இனி சூழ்நிலைகள் மாறும். இறைவன் படைப்பவனாக இருக்கின்றான். மாறாக உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் அந்த படைப்பை உதாசீனப்படுத்தியதன் காரணமாக அது அழிக்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு வாழ்வாதாரமும் அழிக்கப்பட இருக்கின்றது. எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் நிச்சயமாக விளையும் என்று. மனித சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினாக நீங்கள் இருக்கின்றீர்கள். தனியாக நீங்கள் வாழ முடியாது. மனித சமுதாயத்துடன் தான் வாழ முடியும். நீங்கள் தன்னந்தனியாக பிரிந்துவிடக்கூடாது. கூட்டங்களாக பிரிந்துவிடக்கூடாது. இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று பிரிந்துவிடக்கூடாது. முதல் முறையில் நாம் செய்யக்கூடிய தவறு மனித சமுதாயம் ஒன்று என்பதை நாம் அறிய மறந்தோம். அருபமான உள்ளத்தின் பக்கம் வந்தால் மட்டும்தான் உள்ளம் சத்தியத்தை பேசும் என்பதை அறிவோம். கடவுளை பார்த்திருக்கின்றோமா மனிதர்களிடம் கேட்கும் பொழுது? இல்லை. கற்பனை செய்கின்றோமா? ஆம். கற்பனைகள் பல விதங்களா? ஆம். அப்படியானால் கடவுள் பல விதங்கள் தானே உருவமாக ஆக்கப்பட்டு விட்டால்? ஆம். நாம் எதனை கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோமோ அது உண்மை அல்ல, சத்தியத்திற்கு விரோதமானது. உள்ளத்தின் பால் திரும்புங்கள். உள்ளம்தான் கோவில் என்பதை அறிவிக்காதவர்கள் இல்லை. உள்ளம்தான் உங்களுடைய தெய்வ எல்லாம் உள்ளம்தான் நீங்கள் உங்களுடைய இறுதியான உறைவிடம் என்பதை நீங்கள் அறிபவர்களாக இருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் அதை புறக்கணித்தவர்களாக அலட்சியப்படுத்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியம் உங்களிடம் பேசப்படுகின்றது. உள்ளம் ஒன்று, அது மட்டும்தான் சத்தியத்தை பேசும். எதுவும் சத்தியத்தை பேசாது. மனம் உங்களுடைய அறிவை கொண்டு அங்கு கற்பனையையும் உண்மைக்கு புறம்பாக பொய்யையும் புகட்டப்பட்டிருக்கின்றது உங்களுடைய மனதில். அந்த மனதில் இருக்கக்கூடிய சாட்சியங்கள், கண்கள் பார்த்ததும் காதுகள் கேட்டதும் உங்களுடைய ஐந்து புலன்களும் அதனுடைய தன்மைப்படி உணர்ந்ததும் இவ்வளவும் தான் உங்களுடைய அறிவு. சாட்சியங்களாக இவ்வளவு வைத்திருக்கின்றீர்கள். அவ்வளவு புறப்புலன்களும் அழியக்கூடியதா? என்றென்றும் வாழக்கூடியதா? எல்லாம் அறிந்துவிட்ட பிறகும் ஒன்றை மட்டும் கூறும், நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று. சத்தியமாக பேசும். அந்த நேரத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள முடியாது. நம்பிக்கை இருக்கும் வரையில் இன்னும் என்னுடைய வாழ்க்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இன்னும் என்னுடைய வாழ்நாள்கள் மேலும் அதிகரிக்கப்படுகின்றன. நம்பிக்கை சுத்தமாக அற்றுவிட்ட பிறகு எனக்காக முடிவு செய்யப்பட்ட அந்த நாள் வரைக்கும் எனக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் தொடர்ந்து நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். உள்ளட்சம் கொள்ளுங்கள். சத்தியம் பேசப்படுகின்றது. எனவே நீங்கள் பிரிந்துவிட்டால், இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று எனக்கென்று தனியான கடவுள் என்றால், நீங்கள் பிரியவில்லை, கடவுளை துண்டு போட்டுவிட்டீர்கள். ஒரே கடவுளை ஆயிரம் துண்டங்களாக ஆக்கிவிட்டீர்கள். பிறகு ஒவ்வொரு துண்டத்தையும் கடவுள் என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொருவரும் கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால், உண்மையிலே நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால், இறைவன் ஒன்று என்று கொள்ளுங்கள். மனசாட்சியம் ஒன்றுதான் என்று கொள்ளுங்கள். உண்மை ஒன்றுதான் என்று கொள்ளுங்கள். சத்தியம் ஒன்றுதான் என்று கொள்ளுங்கள். உங்களுடைய போக்குகளை வரும்போது சத்தியங்கள் அவ்வளவும் அசத்தியங்களாகவும் உண்மைகளாகவும் பொய்களாகவும் மாறி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திசை திருப்பிவிட்டீர்கள். யாரோ தங்களை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு பிரிந்து விட்டீர்களோ அவர்கள் கடவுளை துண்டாக்கினார்கள், தாங்கள் துண்டாகவில்லை. எனவே அவர்களுக்கு மீதியிடம் கிடையாது, மீளக்கூடிய உதவியாளனும் கிடையாது, அவர்களுக்கு பாதுகாப்பாளனும் கிடையாது. அவர்கள் இப்பொழுது தனித்தனியே விடப்பட்டு விட்டவர்கள். மனித சமுதாயம் துண்டாகிவிட்டது. சமுதாயமாக வாழ்வதற்காக உங்களை அமைத்தான். ஆனால் நீங்களோ பிளவுபட்டீர்கள். அத்தியாயம் 2 வசனம் 213. அத்தியாயம் 2 வசனம் 213. உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் இப்பொழுது திரும்ப வேண்டும். உங்களுடைய இறைவனுடைய வாக்கு என்ன? மனிதர்களை நாம் ஒரே சமுதாயமாக படைத்திருக்கின்றோம். மனிதர்களை நாம் ஒரே சமுதாயமாக படைத்திருக்கின்றோம். உங்களுடைய மனசாட்சியத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆமாவா அல்லது இல்லையா? மனிதன் ஒரே சமுதாயமா அல்லது பிளவுபட்ட சமுதாயங்களா? மனிதன் உள்ளத்தை கொண்டு மனிதனா, மனதை கொண்டு மனிதனா, அவர்களுடைய உருவ அமைப்பு கொண்டு மனிதனா? தங்களுக்கு தாங்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த பிளவுகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன், மற்றவர்கள் எனக்கு விரோதம் என்று கூறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உள்ளம் மாற்றப்பட்டது பூசாரிகளால். உண்மையா இல்லையா? சத்தியம் பேசப்படுகின்றது, சத்தியத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மையானது. நாம் பூசாரிகளால் வழிகெடுக்கப்பட்டோமா அல்லது உள்ளத்தால் நாம் இறைவனால் நேரடியாக வழிகெடுக்கப்பட்டோமா? இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த வார்த்தைக்கு இத்தனை பிளவுகள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று. உண்மையான முஸ்லீம் கூற வேண்டும், நான் மனிதன் என்று கூற வேண்டும். உங்களை மனிதனாக படைத்தானா இறைவன் அல்லது உங்களை இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று இன்னும் பல பிரிவுகளாக படைத்தானா? குழந்தையாக படைக்கும் பொழுது அந்த அடையாளம் இருக்கிறதா? எப்படி நீங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்த என்று கூறுகின்றீர்களோ அதுவரையில் இறைவனிடமிருந்து எந்த விதமான உதவியும் பாதுகாப்பும் இல்லை என்பதை இன்று சத்தியத்தை கொண்டறிய வேண்டும். இறைவன் மனிதர்களை படைத்தான், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று படைக்கவில்லை. முஸ்லீம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அடையாளம் சலாம் கிடைக்கப்பட்டவன், அமைதி கிடைக்கப்பட்டவன். சலாம் என்பது சாந்தி, சமாதானம் கிடைக்கப்பட்டவன். சமுதாயமாக வாழும் பொழுது அவர்கள் சாந்தத்தோடும் ஒருவருக்கும் மற்றவர் சமாதானத்தோடும் வாழ வேண்டும். இவ்வளவுதான் மனிதர்களுக்கான வழிமுறை இந்த உலகத்தில் இதற்கு மேல் கிடையாது. என்ன வேதம் எடுத்து கிடக்கிறது இதற்கு மேல? இதுக்கப்புறம் நானும் நீங்களும் பகை என்று கூறிய பிறகு வேதம் எங்கிருந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நானும் நீயும் வேறு வேறு என்று இருக்கும்பொழுது நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்ற அடிப்படையை வந்துவிடுகின்றது. சத்தியம் இப்பொழுது பேச வேண்டும். இறைவன் மேலானவனா அல்லது நாமா? மனிதர்களுக்கு மட்டும்தான் இறைவன் யார் என்று தெரியும், மற்ற மிருகங்களுக்கு தெரியாது. இதுவும் சத்தியம். மிருகங்கள் அவனால் நேரடியாக வழிநடத்தப்படுகின்றன, மனிதர்களும் அவனால் வழிநடத்தப்படுகின்றார்கள் குழந்தையாக இருக்கும் வரையில். பின்னர் உங்களுடைய மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கான தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கின்றான். நானா அல்லது உங்களுடைய மனித சமுதாயமா அல்லது நீங்கள் மட்டுமே நீங்கள் வாழப்போகின்றீர்களா? மனித சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று இருந்தால் கூட இறைவன் யார் என்று தெரிந்துவிடும். ஆனால் நான் மட்டும் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுதுதான் பகிரங்கமான விரோதியாக இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் நீங்கள் துரோகியாக மாறி சபிக்கப்பட்டவனுக்காக வெளியேற்றப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அப்படித்தான், நான் மட்டும் வாழ வேண்டும், மற்றவன் வாழக்கூடாது. என்னுடைய ஜாதி என்றாலும் சரி, இந்த எந்த ஜாதி தான் வாழணும், மற்றவர்கள் வாழக்கூடாது. நம்முடைய போக்குகளாக இருக்கின்றது. சபிக்கப்பட்ட மக்கள், ஏன் ஜாதி, ஏன் மதம், நான் வேறு, மற்ற மனிதர்கள் வேறு, அவர்களால் யாரால் படைக்கப்பட்டவர்கள்? நான் இந்த ஜாதி, இந்த மதம் என்றால் மற்றவர்கள் யாரால் படைக்கப்பட்டவர்கள்? படைக்கப்படும் பொழுது நீங்கள் குழந்தையாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிறகு நீங்கள் அவர்களுக்கு புகுத்துகின்றீர்கள், நீங்கள் இப்படிப்பட்டவன் என்று. மற்ற மனிதர்கள் உங்களுக்கு ஆகாது, மற்ற சமுதாயம் உங்களுக்கு ஆகாது, மற்றவர்களுக்கு சம்பந்தம் உங்களுக்கு ஆகாது. கெட்ட சமுதாயத்தை விட்டு விலகினால் தவிர இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு மாறாது. இப்பொழுது நீங்கள் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று அமர்ந்திருக்கின்றீர்கள். சத்தியம் இதுதான். எப்பொழுது நான் வேறு என்று அவர்கள் வேறு என்று கருதுகின்றீர்களோ நீங்கள் வேறறுக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிடுங்கி சாய்த்து வைக்கப்பட்ட மரம் போன்று நீங்கள் ஆகிவிட்டீர்கள். வேறொன்று முடியாது ஒரு காலம் இந்த பூமியில். பெரும் தடுமாற்றங்களோடும் வாழ்க்கின்ற விரக்திகளோடும் வாழ வேண்டியிருக்கும். உங்களை ஒருவரும் காப்பாற்ற முடியாது இறைவனுடைய உதவி இல்லாமல். இறைவனை ஒன்றாக்குங்கள், மனித சமுதாயத்தில் நீங்கள் நினையுங்கள். இந்துக்கள் என்று கூறக்கூடாது, முஸ்லீம் என்று கூறக்கூடாது, கிறிஸ்தவன் என்று கூறக்கூடாது, மனிதன். இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் சம்பந்தம் பேச போகிறீங்க, உங்களுக்கு மனுஷன் வேணுமா, மனுஷத்தன்மை இல்லாத வேணுமான்னு கேட்குறேன், என்ன சொல்வீங்க? மனிதன் தான் வேணும், மனிதத்தன்மையோடு கூடியவன் வேணும். அப்படி என்றால் இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் மூன்று பேரும் ஒருவருக்கொரு விரோதிகள். மனித சமுதாயம் ஒன்றாக படைக்கப்பட்டிருக்கும் போது இல்லை வேறு, நாங்கள் வேறு, நீங்கள் வேறு என்று கூறக்கூடியவர்கள். அவன் ஒருவன் தான் மேலானவன், மிகப்பெரியவன் என்று இருக்கும்போது அவனை விட்டு விளைகிறது காரணமாக இப்பொழுது நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று அந்த அர்த்தம். யார் பெரியவர்? எல்லாருக்கும் மேலாக ஒரு பெரியவன் இருக்கின்றான். நம்மெல்லாம் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றவன் கூறியப்படுது. இந்த அடிமைகளில் ஒருவன் எனக்கு நான் மேலானவன், நிற்கிறான் என்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். அவனை நாம் பின்பற்றுகின்றோம், லீடர் என்று. இந்த வகையில் நாம் செயற்படலாமா, நமக்கு ஆகுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்தியம் அங்கு வேலை செய்ய வேண்டும். சத்தியத்தின் மீது நீங்கள் நினைத்து போகின்றீர்களா, மனிதனாக இருக்க போகின்றீர்களா, அதை மூன்று துண்டங்களாக ஆகப் போகின்றீர்களா? உங்களை நீங்கள் துண்டங்களாக ஆகிக்கொண்டீர்கள். மனிதர்களோடு நீங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்பதில் என்னுடைய சத்தியமான வாக்கு. அத்தியாயம் 2:713. நிச்சயமாக நாம் உங்களை ஒரே சமுதாயத்தினராக படைத்திருக்கின்றோம், ஆக்கியிருக்கின்றோம். இதில் வேறுபாடு கொள்பவர்கள் யார்? நமக்கெல்லாம் மேலானவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் இல்லாதவர்கள் யார் இந்த மூன்று கூட்டங்களில்? பிறகு எப்படி நான் வேறு, நீ வேறு, நான் பெரியவன், நீ பெரியவன் என்று அவனை மறந்துவிட்டு உங்களுக்குள் அடிமைகளாக இருக்கக்கூடிய நீங்கள், அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருக்கொரு அதிகமாக ஆக்கி கொள்ளும்போது, அதிகப்படுத்திக் கொள்ளும் ஆசை கொள்ளும் பொழுது, பெருமை கொள்ளும் பொழுது, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று வித்தியாசப்படுத்தி நான் உயர்ந்தவனாக கருதப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவனுக்கு நீங்கள் அடிமை இல்லை. அவனை மறுத்துவிட்டு மனிதர்களுக்கு நீங்கள் எஜமானராகிவிட்டீர்கள். மனிதர்களுடைய கடவுள்களைப் போன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களையும் சரி, உங்களை சார்ந்த மக்களும் சரி, சபிக்கப்பட்டவர்கள். சாபம் என்பது இறைவனுடைய உதவியும் அவனுடைய பாதுகாப்பும் அற்றுப்போய்விட்ட நிலை என்பதாகும். எவ்வளவோ நான் கெஞ்சிப்பு தடிவிட்டேன், எனக்கு சுகமில்லை, எனக்கு வாழ்க்கையில் விமோச்சனம் நான் அடையவில்லை என்று கூறுவீர்கள். தெளிவான வேத வாக்கில் அவ்வளவும் சத்தியம். உங்களுக்காக சத்தியத்தை கொண்டக்கூடிய வேதம் உங்களுடைய மனசாட்சியமாக இருக்கின்றது. சொல்வது சரிதானே என்று தோன்றுகிறது, ஆனாலும் விடுபட முடியவில்லை. ஏன், என்ன காரணம், எதற்காக நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று கூறாமல் என்னால் ஏன் வாழ முடியாது? இறைவனை நம்புபவர்கள் நான் மனிதன் என்று கூறுவான். மனிதனாக இருப்பவன் மனித சமுதாயத்தில் வாழ கடமைப்பட்டவன். மனித சமுதாயத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு வியாபாரம் அமைச்சா கூட மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு வரணும். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், முஸ்லீம் மட்டும்தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு போட்டால் வியாபாரம் கிடையாது, வார்த்தையும் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் எல்லாம் வாங்க. வந்ததுக்கப்புறம் என் சம்பந்தம் என்னோட சேர்ந்த மக்கள், எனக்கு தனியாக வச்சுருக்கேன், உங்களை நான் மதிக்க மாட்டேன். எப்படி நீங்கள் இவ்வகையிலான கூறுபட்ட வாழ்க்கையை கொண்டு கூறுகெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நன்மை எனக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றோமே, எதன் அடிப்படையில்? இன்று நாம் சத்தியத்தின் அடிப்படைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். சத்தியமான உங்களுடைய மனசாட்சியம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. மனிதர்களையே நீங்கள் வாழ்விக்கப்படுகின்றீர்கள். அவர்கள் காற்றை படைப்பதில்லை, உணவை படைப்பதில்லை, தண்ணீரை படைப்பதில்லை. இவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் உணவை படைக்கின்றோம், அதன் காரணமாக எங்களுக்கு நீங்கள் ஏதாவது தர வேண்டும். என்ன வேணும் உனக்கு? காசு வேணும். எதுக்காக காசு? ஏன் காசு எதுக்கு? என்ன வேணும் உனக்கு? காசு எதுக்காக? உணவு எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. நீ நடுவில் உள்ளே போந்துக்கிட்டு தையத்தக்கன் கையன் காலை மிதிச்சுட்டு நான் உழுதுட்டேன், நான் படைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து நீ படைப்பாளி, நீ உழவாளி, நீ எனக்கு உணவை தருபவன், உனக்கு நான் காசு தர வேண்டும் என்று நீ கேட்கிறாயே. மனிதன் படைக்கப்பட்டது காசுக்காகவா உணவுக்காகவா? மனிதனுடைய தேவை உணவா காசா? காசு. ஆகையினால் நீங்கள் பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உணவும் கிடையாது, உணவத்திலிருந்து எந்த விதமான வாழ்வாதாரமும் கிடையாது, அதில் உங்களுக்கு கேடுகளை தவிர நன்மைகள் கிடையாது. ஒவ்வொரு உணவும் பத்தியமிட்டு விட்டு நீங்கள் மருந்துகளை விஷங்களை சாப்பிட வேண்டும். அதுதான் நீங்கள் தயாரித்தது, உணவு நான் படைத்தது. உங்களுடைய முயற்சிகளுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இதை உடைய கட்டளை. மனிதர்களாக இருந்தால் மனித சமுதாயத்தில் வாழுங்கள். உங்களுடைய வியாபாரமாகட்டும், உங்களுடைய தொழிலாகட்டும், நீங்கள் டாக்டராக இருங்க அல்லது இன்ஜினியராக இருங்க அல்லது வக்கீலாக இருங்க, உங்களுடைய வியாபாரம் விதமாக இருக்கட்டும், மனித சமுதாயம் உங்களுக்கு வர வேண்டும். நீங்கள் எந்த சம்பந்தம் வைத்துக் கொள்வீர்களோ, நீங்கள் எந்த பிரிவில் அமைந்திருக்கின்றீர்களோ, அந்த பிரிவு மட்டும்தான் என்னுடையது என்றால் வெளியில் வாழ தலைப்படும் பொழுது நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த மனிதர்களோடு மட்டும்தான் எனக்கு சம்பந்தம், சம்பந்திகளாக ஆகக்கூடியவர்கள் என்பது உண்மையானால் மற்ற மனிதர்கள் வரக்கூடாது என்று கூறுங்கள். நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு வாழ முடியுமா என்று பார்ப்போம். தெளிவாக உள்ளத்தில் தெரியக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காட்டு மனிதர்களுடைய பிரிவினையை கொண்டு வாழக்கூடிய அந்த நிலையில் எந்த விதத்தில் நாம் சீரழிந்து கெட்டுவிட்டோம், நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நாம் தேடிக்கொண்ட கேடு இதைவிட அதிகமாக என்ன இருக்க முடியும்? சத்தியம் என்று உணரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் இறைவனை நான் எதனை சத்தியமாக உள்ளத்தில் கொண்டு நான் ஏற்றுக்கொண்டேனோ, நிச்சயமாக நான் இனி மதத்தை சார்ந்தவனாகவோ பிரிவினைகளை சார்ந்தவனாகவோ இருக்கக்கூடாது என்பதை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய வீடுகளில் இதை சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆனால் நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். நிச்சயமாக இறைவன் கூறுகிறான், தன் மீது பொறுப்பேற்படுத்துவதை நேசிக்கின்றான். யார் இப்பொழுது என் மீது பொறுப்பேற்படுத்திவிட்டீர்களோ நான் நேசிக்கின்றேன், அந்த பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டேன். பொறுப்பேற்பதில் நானே சிறந்தவன். உங்களை பாதுகாப்பதிலும் இந்த வகையில் உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கு உதவி செய்வதற்கும் நான் போதுமானவன். இன்று நமக்கு நம்முடைய சூழ்நிலை சாதகமான சூழ்நிலையாக மாற்றப்படுகின்றது, பாதகமான சூழ்நிலை நம்மை விட்டு விலகுகின்றது. நாம் அறிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றிலும். இதனை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஒரே சமுதாயத்தினர் நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது அந்த சமுதாயத்தை நீங்கள் விரோதித்தீர்களோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய கேடுகள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஆரம்பமாகின்றது. இன்று நீங்கள் நான் முஸ்லீம், கிறிஸ்தவன், இந்து என்று அதே அடிப்படையை கொண்டு அதே மனநிலையை கொண்டு வாழப்போகின்றீர்களா? அல்லது நான் மனிதன், மனிதர்களை படைத்திருக்கின்றான், சுற்றியுள்ள மனிதர்களைத்தான் நான் பார்க்கின்றேன், வித்தியாசப்பட்டவர்களாக பார்க்கவில்லை, உள்ளம் ஒன்றுதான், இறைவன் ஒன்றுதான், ஆக நான் மனித சமுதாயத்தில் வாழப்போகின்றேன் என்று யார் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ, யார் அதன் மீது உறுதி கொள்கின்றீர்களோ, நிலைமை மாறுகின்றது என்று முதலாக. ஒரு காலம் இந்த கூட்டங்களை பின்பற்றக்கூடாது. அத்தியாயம் 6:159. யார் தங்களுடைய வாழ்க்கையை பிரிவுகளாக ஆக்கிவிட்டார்களோ, மனித சமுதாயத்தை பல பிரிவுகளாக ஆக்கி அதில் ஒரு சமுதாயம் உயர்ந்தது என்றும் மற்ற சமுதாயம் தாழ்ந்தது என்றும் நிலை கொள்கின்றார்களோ, அவர்களோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் தங்களை பிரிவுகளாக ஆக்கவில்லை, அவர்கள் இறைவனையே துண்டாடிவிட்டார்கள். அவர்களுக்கு இனி இறைவனும் இல்லை. பிளவுபட்ட மனித சமுதாயத்தில் பிளவுபட்டு பிரிந்துவிட்ட அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கத்தாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள், எப்படிப்பட்ட துரோகிகள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உதாரணம் ஏற்கனவே கூறப்பட்டதாகிவிட்டது. நீங்கள் ஒரு டாக்டர், இந்த மதத்தை சார்ந்த, இந்த பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்று நீங்கள் கூறினால் உங்களுடைய பிழைப்பு முடிந்துவிட்டது. நான் ஒரு வியாபாரி, இந்த மதத்தையும் இந்த அமைப்பையும் இந்த ஜாதியையும் சார்ந்தவன், இவர்களுக்கு மட்டும்தான் இங்கு நான் உதவி செய்வேன் என்று கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. எப்படி உங்களுக்கு நீங்களே படு துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இதனையும் இதை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சத்தியம். எப்படி என்றால், யாரொருவருக்குமே கோயில்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சுகளுக்கோ செல்லும் பொழுது மனப்பூர்வமாக செல்வதில்லை. ஏதோ ஒன்று நமக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள், கடமையை முடிச்சுட்டு போவோம், கடனை கழிச்சிட்டு போகணும் தான் வரமே தவிர, யாரும் ஆகா நான் மசூதிக்கு போகிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆசைப்பதையும் விட்டுட்டு இதுதான் எனக்கு முக்கியம், யாரும் போகிறது கிடையாது. விட்டுட்டு ஏதாவது 1000 ஒரு பயம்தான், பேய் பயம்தான் அங்கே போகிறது, மற்றபடி எதுவும் கிடையாது. எவ்வளோ சரி, முஸ்லீம்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், அவங்க ஆலயங்களுக்கு போகிறது வந்து பெரும் மனக்கஷ்டம், போர் அடிக்கிறது, என்னடா இதுன்னு சொல்லி தான் போவாங்களே தவிர, நீங்கள் ஒரு சினிமாவுக்கும் கச்சேரிக்கும் கூத்துக்கும் போகிற மாதிரிலாம் போக முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு அது போரான விஷயம். இந்த ஒன்றுக்காகத்தான் வாழ வச்சுட்டு பிரம்மாண்டமான கோயில்களையும் மசூதிகளையும் சர்ச்சையும் கட்டினாலும் சரி, இந்த குணத்தை அவன் கொடுத்தான், அவன் அருளை கொண்டு கருணை கொண்டு இந்த குணத்தை கொடுத்தான், சனி முற்றத்துக்கு போகாதுன்னு சொல்லிட்டு போர் அடிக்கிறேன் அவனுக்கு கேட்கணும். நாமும் அதை மறைச்சிக்கிட்டு தான் எல்லாருக்கும் ஒரு காரணத்துக்காக போயிட்டுருக்கோம். தேவையில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இந்த 5 தொடர்பு யாருக்குமே பிடிக்காது, வந்துருச்சு செஞ்சு முடிச்சிருவோம், என்னாட்டி அதை பயமாக இருக்குது, இதாக ஆகிடும்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளத்தில் நீங்கள் வாடும்பொழுது என்றென்றும் பயபக்தியோடு வாடுங்கள். இறைவன் பயபக்தியை பார்க்கின்றான். உங்களுடைய உடலை எங்கு சென்று கொண்டிருக்கிறது, எந்த அமைப்பில் உட்கார்ந்திருக்கின்றது, எந்த அமைப்பில் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையெல்லாம் இறைவன் பார்க்கவில்லை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இறைவன் என்னுடைய உள்ளத்தை பார்க்கின்றானா, என்னுடைய உடலை பார்க்கின்றானா? அவன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுடைய உள்ளத்தை அவன் கவனிக்கின்றானா? எந்த அளவுக்கு நேர்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, எந்த அளவுக்கு உங்களுக்கு பயபக்தி இருக்கின்றது, எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகின்றீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் அவனுக்கு விரோதமாக இருக்கின்றீர்கள் என்பதை எல்லாம் பார்க்கின்றானா? உடலை பார்க்கிறானா? அசிங்கம் உடலை பார்ப்பது, அசுத்தத்திலும் அசுத்தம் படு கேவலம் உடலை பார்ப்பது. மனதை பாருங்கள், நாமே சொல்லுவோம் மனசு சரியில்லைன்னு சொல்லுவோம். ஏன், உடல் உடல் அழகாக இருக்குது, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அழகான உடலும் அழகான முகமும் உள்ளத்தில் ஒரு பயம் வந்துச்சு சொன்னால் இருளடைஞ்சி போயிடும். ஒரு செகண்ட், ஒரு செகண்டில் அவ்வளவு மேக்கப் போய் அலங்குணமாயிரும். அப்படிப்பட்ட இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் உள்ளத்திலிருந்து உங்கள் ஒட்டுமொத்தத்தையும் ஒரு செகண்டில் அதனுடைய தன்மையை மாற்றப்பட்டு, ஒரு செகண்டில் அந்த பயத்தின் காரணமாக தலைமுடியும் நிறைத்து போகும் அந்த அளவுக்கு இறைவனால் உங்களை மாற்றிட முடியும். அவனுக்காக நான் இவ்வளவு துரோகம் நினைத்துக் கொண்டிருக்கும் போதும், நம்மை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்க கொஞ்சம் கூட அவனை பற்றி நினைக்காமல், நான் இந்த மதத்தையும் இந்த வழியையும் இந்த கேடுகளில் நான் இருக்கின்றேன் என்பதை பெருமை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பெரியவன், நீ பெரியவன் என்று அப்படியானால் நீங்கள் சொல்லக்கூடிய அவன் தான் எல்லாவற்றையும் பெரியவன், நாம் அவனுக்கு அடிமைகள் என்று சொல்லக்கூடிய அதற்கு என்ன அர்த்தம்? நம்மை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை தவிர வேறு என்ன பொருட்கொள்ள முடியும்? எனவே நீங்கள் ஒரே சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த ஒரே சமுதாயமாக ஆகும் வரையில் இறைவனிடமிருந்து உங்களுக்கு துன்பங்கள் கண்ட வாழ்க்கை தான். துன்பங்களோடு அவனுடைய கருணையும் கொஞ்சம் சேர்த்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த கருணைக்கு நன்றியோடும், அந்த கருணைக்கு நீங்கள் இறைவனுக்கு புகழாரங்கள் கொண்டும், அவனை தவிர உயர்ந்தவன் இல்லை என்றும், நம்மில் ஒருவருக்கு ஒருவர் உயர்வு தாழ்வு எல்லாம் நாம் பிரிந்த பிறகுதான் வரும் பொறாமையின் காரணமாக. இப்படி கொடுக்கப்பட்டு விட்டது. இதை மறுப்பவர்கள் யார் தெரியுமா? அந்தந்த கூட்டங்களை சார்ந்த பூசாரிகள் மட்டும்தான் மறுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை வைத்துத்தான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றது. மற்றவர்கள் யாரும் அதை மறுக்க மாட்டார்கள், மறுக்க முடியாது. சத்தியம் உங்களுக்கு வந்துவிட்டது. தங்களிடையே உள்ள பொறாமையின் காரணமாக தெளிவான வேத ஆதாரம் வந்த பின்னர் இன்னமும் என்னிடம் பணம் இருக்கின்றது, என்னிடம் பொருள்கள் இருக்கின்றன, என்னிடம் மக்கள் இருக்கின்றார்கள், இதை கொண்டு நான் ஒரு அந்தஸ்தில் உயர்ந்தவனாக திகழ வேண்டும், எப்பொழுது நான் அந்தஸ்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், உங்களை கீழாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அப்பொழுதும் ஒரு பிரிவை நான் ஏற்படுத்திவிட்டேன். இந்த காசு பணத்தின் அதிகாரத்தையும் கொண்டு சில பேருக்கு நான் நன்மை செய்வதன் காரணமாக, அவர்கள் கொடுப்பதன் பொருள் கொடுப்பதன் காரணமாக அவர்கள் என்னை சார்ந்தவர்களாகவும் எனக்கு அடிமைகளாகவும் ஆகிவிட்டார்கள். நான் அந்த பிரிவினருக்கு ஒரு தலைவனாக இருக்கின்றேன், எனக்கு மரியாதை கிடைக்கின்றது. நான் ஒரு கோயிலையும் கட்டுவேன், அங்கு எனக்கு தான் முதல் மரியாதை, கடவுளுக்கு இரண்டாவது மரியாதை. முதல் மரியாதை எனக்குத்தான், நான் தர்மகர்த்தர். கடவுளுக்கு இரண்டாவது மரியாதை தானே, முதல் மரியாதை யாருக்குங்க? பணத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும், இது கடவுள் மரியாதை. இது சத்தியத்திற்கு விரோதமானதா இல்லையா? ஆம். இருந்த போதிலும் நான் எந்த பிரிவில் இருக்கின்றேனோ, எப்பொழுது நான் மனிதன் என்ற பிரிவை விட்டுவிட்டு நான் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் என்று ஆகிவிட்டேனோ அப்பொழுதே நான் இறைவனை கொன்றுவிட்டேன். ஆனால் கொலை செய்ய முடியாது. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் துண்டாக்கிவிட்டீர்கள், அவனுடைய இருப்பிடத்தை, அவனுடைய மகா சன்னிதானத்தை நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்பது பொருள். இனி நீங்கள் அதன் குடியேற முடியாது. உயர்வான பாதையின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். இன்று முதலாக எவரொருவரும் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்ற அந்த உணர்வு இருக்கக்கூடாது, உணர்ச்சி இருக்கக்கூடாது. உணர்வின் பக்கம் திரும்புகள் மனிதன், மனித சமுதாயத்தோடு நான் இணைந்தவன். மூன்று கூட்டங்களும் உட்கார்ந்திருக்கின்றோம் இங்கு. யார் இதை மறுக்க முடியும்? ஒவ்வொரு விஷயத்தையும் யார் மறுக்க முடியும்? மறுத்த பிறகும் இறைவன் உங்களுக்கு கருணையோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய துன்பங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கருணையின் காரணமாக ஒரு சிறு சுகம் அங்கு உங்களுக்காக இருக்கிறது. துன்பத்துடன் இன்பம் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய இதயத்தை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். மனிதர்களுக்காக வேண்டி நெருக்கடியாக ஆகின்றது. நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று கூறும்போது நெருக்கடியாக ஆகின்றது. இன்று ஒரு பிரிவினர் சிறுபான்மையினராக இருக்கின்றார்கள், ஒரு பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். அந்த பெரும்பான்மையான மக்கள் நினைக்கின்றார்கள், நாம் ஒரு பலமுக்கிய கூட்டாளிகள் என்று, பலசர்கள் என்று. அவர்களுக்குள்ளேயே ஆயிரம் துண்டங்கள் இருக்கின்றன, ஆயிரம் பிளவுகள் இருக்கின்றன, ஆயிரம் ஜாதிகள் இருக்கின்றன. ஒருவர் மற்றவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் அரசியல்வாதிகள் பூசாரிகளை விட மிகைத்தவர்கள். வெளியில் பேசுவது ஒன்று, உள்ளுக்குள் மறைத்து வைத்திருப்பது ஏராளம். மனித துரோகமாகவும் இறை விரோதமாகவும், அல்லது இறை துரோகமாகவும் மனித விரோதமாகவும், அல்லது இறைவனுக்கு துரோகிகளாகவும் விரோதமாகவும், மனிதர்களுக்கும் பகைவர்களாகவும் துரோகமாகவும் விரோதிகளாகவும் நயவஞ்சகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் சத்தியம். இதனை மீறி உள்ளுக்குள் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் திருந்துவார்கள் என்ற அந்த அடிப்படையை இறைவன் பார்க்கின்றான். எனவே இந்த கூட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அவனுடைய அனுமதி கொண்டுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் பிளவுபட்ட சமுதாயத்தினர் ஒன்றுபட வேண்டும் என்பது இன்றைய இறைவனுடைய தேவையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாம் புறையோடி போய்விட்டோம். மனிதர்களாலும், அரசியல்வாதிகளாலும், பூசாரிகளாலும், கூட்டங்களாலும் சிந்தனை என்ற ஒன்றை விட்டும் விலக்கிவிட்டார்கள் நம்மை. நீங்கள் உணர வேண்டியது, மனித சமுதாயம் ஒன்றுதான் என்று இருக்கும்பொழுது உலகம் முழுமையிலும் எங்கெங்கு உணவு இருக்கின்றது அவ்வளவும் பகிர்ந்தளிக்கப்படும். உங்களுக்காக இறைவன் தன்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் சாப்பாட்டுக்காக உழைக்க வேண்டும். சாப்பாட்டுக்காக உழைச்சேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உணவு வகைகள்லாம் மிதமிஞ்சி போகணும். நீங்கள் பணத்துக்காக உழைக்கிறீங்க. பணமோ செத்த பிணம், அதுக்கு எந்த விதமாக உயிரோட்டும் கிடையாது. பணத்தை தான் திங்க முடியும். பணத்தை பார்த்துக்கிட்டே எனக்கு நான் இவ்வளோ செழிப்பு செலவு செழிப்போடு இருக்குன்னு நினைக்கிறீங்க. உள்ளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இறைவனுடைய விரோதமாக சேர்ந்த காரணமாக, எனக்கு உணவு வேண்டாம் பணம் தான் வேண்டும் என்று கூறிய காரணமாக நம்முடைய வாழ்க்கை என்று உணவுக்கு பத்தியம், பணத்திற்கு முக்கியம், மருந்துக்கு என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கின்றேன். என்ன அழகான போக்கு! டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், உயிரை காப்பாற்றுவார்கள். டாக்டர் சமுதாயம் அவ்வளோ வேலையும் கூப்பிடுங்க. அந்த வழிகட்ட டாக்டர்கள் சமுதாயம் அவ்வளோ வேலையும் கூப்பிடுங்க. உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறியவர்கள் நீங்கள் தானா? அந்த ஒரு கேள்விக்கு தயங்குவாங்க. உயிரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையின்படி நீங்கள் ஒன்றை நம்பும் பொழுது, பிரகடனப்படுத்தும் பொழுது அதனை முழுமையாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பின்னர் அந்த அறிந்தது உண்மைதான் என்பதை கூறக்கூடிய வகையில் அந்த உயிரை படைத்து காட்ட வேண்டும். ஆக மருத்துவர்களே, நீங்கள் தான் உயிரை காப்பாற்ற வேண்டுமையானால் உங்களுடைய கோட்பாடுகளின்படி படைத்து காட்டுங்கள். ஒரு உயிரை, ஒரு கொசுவை படைத்து காட்டுங்கள். அதுக்குன்னு ஒரு தலை, அதுக்குன்னு ஒரு மூக்கு, அதுக்குன்னு ஒரு வாய், அதுக்குன்னு ஒரு அறிவாற்றல், இவ்வளையும் கொண்டு படைச்சு காட்டு. முடியுமா? இருட்டில் உங்கள் கண்ணு தெரியாது, கொசு கடிக்கக்கூடாது சொல்லி போத்திட்டு படுத்துவங்க, இங்கே ஒரே ஒரு விரல் மட்டும் தெரியும், அங்கே கடிச்சிட்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு அறிவு கூர்மையும் கண்ணையும் நீங்கள் அடிக்கிறது முடியாது, அதை பறந்து போவோம். விரோதம் தான் அடிக்க முடியும், படைக்க முடியுமா? இவ்வளவு அற்பமான இழிவான ஒரு படைப்பாக நீங்கள் உங்களை மருத்துவர்கள் என்று ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நான் உயிரை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டாம். ஊர் பூரா பிரச்சனைப்பட்டேன், வை 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 வைன்னு சத்தம் போட்டேன், உயிரை காப்பாற்ற உயிருக்கு வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் உயிருக்கு நான் உத்தரவாதம் என்ன கையெழுத்து போடணும்னு சொல்லி இவ்வளவும் கண்கூடாக பார்த்த பிறகும் நமக்கு ஏன் இந்த நிலை? சபிக்கப்பட்ட மக்கள் அவ்வளவுதான். கண்ணிருந்தும் குருடர்கள், காதுகள் இருக்கின்றன செவிடர்கள், காது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கூடாது, இங்கே கவனம் இருக்கணும், கேட்டாலும் கவனம் இங்கே இருக்கணும் சரியா தப்பான்னு, பார்த்தாலும் கவனம் இங்கே இருக்கணும் சரியா தப்பான்னு, இங்கே உள்ளம் உங்களுடைய இறை இல்லத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்றது தவறு சரியன்று. இங்கே வேலை செய்யாமல் கண்டிருந்தானே காது வந்தன குருடர்களும் செவிடர்களும் விலங்காது நெஞ்சத்தினரை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். விலங்குகளை போன்றவர்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அல்ல, அதைவிடவும் கேவலமானவர்கள். குரங்குகளா? இல்லை. பன்றிகளா? இல்லை. அதைவிடவும் கேவலமானவர்கள். காலடிகளா? இல்லை. அதைவிடவும் கேவலமானவர்கள். இறைவனுடைய வாக்கு உண்மைதானே? நாம் நாய்களை போன்றவர்கள். இந்த பக்கம் கூப்பிட்டாலும் நாக்க தொங்க போடுவோம், அந்த பக்கம் கூப்பிட்டாலும் நாக்க தொங்க போடுவோம், பணம் கிடைச்சா போதும். இது இந்த வேதத்தில் இறைவன் குறிப்பிடக்கூடிய நம்மை பற்றிய சில உதாரணங்கள். அதனால் என் நாயின்னு சொல்லிட்டா சொல்ல வேண்டாம், அதோட கேவலமானு சொன்னான். எதனுடன் படைக்க ஒப்பிட முடியாது. மனிதனாக உயர்ந்த அந்தஸ்தில் படைத்தேன், அவன் செயலின் காரணமாக அவனை தாழ்ந்தவனையும் தாழ்ந்தவன் ஆக்கினேன், எல்லா படைப்புகளையும் தாழ்ந்தவன் ஆக்கினேன், எல்லா படைப்புகளும் உயர்ந்த படைப்பாக நான் அமைத்து விட்டு இந்த நிலையில். ஆகையினால் இன்றைக்கி நாயகருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ப்ளூ கிளாஸ்க்காக நீங்கள் வந்து உங்களுடைய டேக்ஸ் பண்ணி கொடுக்கணும். உங்களுடைய மருத்துவர்களுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த நாயகருக்காக நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும். நாங்கள் வச்சுருக்கிறோம் ப்ளூ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்காக டாக்டர்களை நாங்கள் படிக்க வச்சுருக்கிறோம் நாயகளை காப்பாற்றுறதுக்கு. இப்போ நம்ம நாய் சமுதாயத்தோட மோசமானவங்களும் இல்லையா? உங்களுக்காக ரோடு போட்டால் நாயை படுத்துருக்கோம், நீங்கள் பிளாட்ஃபார்மில் எழுதிப்போங்க, நாயை விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எப்படிப்பட்ட சமுதாயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் அதைவிட கேளமாக தானே, உண்மைதானே சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தை சிறப்பு உண்மையாக பொய்யா? இப்பொழுது மனிதர்களாக நாம் இன்னும் வாழ ஆரம்பிக்கவில்லை. எப்பொழுது இந்த 300 பேர் 400 பேரில் யார் இப்போ நான் மனிதனாக ஆக விரும்புகிறேன்னு இறைவன் ஒப்படைக்கிறாங்களோ அவர்களுக்கு அகிலங்கள் மாறும். அவர்களுக்கு சம்பந்தமாக அவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி யார் மாறுகின்றார்கள், யார் ஏற்றுக்கொண்டார்கள், தேவையில்லை எனக்கு புரிந்துவிட்டது நான் மாறுகின்றேன் அவ்வளோதான். இன்று நான் டாக்டராக இருக்கக்கூடிய நிலையில் அந்த படிப்பு எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் டாக்டராக இருக்க விரும்புகின்றேன். எப்படி சாத்தியம்? அவனுக்கு சாத்தியம் லேசாக்குவான், உங்களுக்கு சாத்தியம் இல்லை. இந்த மதத்தில் பிறந்தவன் இந்த மதம் எனக்கு ஆகாது, விலகுகின்றேன், ஆனால் நான் மனிதனாக வாழ வேண்டும். உங்களுக்கு சாத்தியமில்லை, அவனுக்கு சாத்தியம், வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்திற்கு பிரிவுகள் கிடையாது. உயர்ந்த ஜாதி சத்தியம், தாழ்ந்த ஜாதி சத்தியம் கிடையாது, சத்தியம் ஒன்றுதான். இங்கு பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் நிராகரிப்பவர்கள் யார்? மூன்று கூட்டங்கள் இருக்கட்டும், நிராகரிப்பவர்கள் யார்? தகுந்த சாட்சியங்களையும் தெளிவான ஆதாரங்களையும் கொண்டு நிராகரிப்பவர்கள் யார்? யாரும் கிடையாது. அவர் இருக்கும்பொழுது நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச வேண்டாமா? அந்த மகாசக்திக்கு அஞ்ச வேண்டாமா? மாபெரும் ஆற்றலுக்கு அஞ்ச வேண்டாமா? நாம் அஞ்சுகின்றோம் என்று மனிதர்களிடம் நீங்கள் வாழ்விக்கப்படுகின்றீர்கள். மனிதர்களை விட்டு விலகியவர்களாக நீங்கள் வாழ்விக்கப்படவில்லை. சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். அப்படி என்றால் அதில் வாழ்க்கை இருக்கிறது என்று உண்மையானால் அந்த மனிதர்களிடமிருந்து தான் நீங்கள் பிளவுபடும் பொழுது உங்களுடைய உடல் துண்டங்களாக ஆகின்றன. ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழக்கூடிய அந்த உள்ளங்கள், அந்த உள்ளத்தை உள்ளம் பிணைத்திருக்கூடிய அந்த உடலின் உறுப்புகள் அவ்வளவும் தனித்தனியாக செய்கின்றன. உங்களுடைய பசியும் உங்களுடைய நாக்கும் சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா? உங்களுடைய கண்கள் பார்த்தோன்னே பசி வருதா இல்லையா? உணவு பார்த்தோன்னே பசி வருதா இல்லையா? சாப்பிட போடாமல் கேட்டவொன்னே சில பேருக்கு பசி வருதா இல்லையா? அப்படி என்றால் புறப்படங்களுக்கும் வயிற்றுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? கண்ணை பார்க்கறதுக்கு தனியாக ஒரு டாக்டர், காதை பார்க்க தனியாக டாக்டர், நாக்க பார்க்க தனியாக டாக்டர், மூக்க பார்க்க தனியாக டாக்டர், வயிற்றை பார்க்கறதுக்கு தனியாக டாக்டர். கூறுகெட்டவர்கள் கூறுகெட்ட மனிதர்களுக்கு நிச்சயமாக ஆகமானவர்கள். ஒன்றோடொன்று உங்களை இணைத்து விட்டான். இந்த சமுதாயமாக நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் தனித்தவர்கள் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உண்மையானால் நீங்கள் சமுதாயத்தில் வாடுங்கள். அவ்வளவு பெரிய நன்மைகளுக்காகவும் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை மேற்கொள்ளுங்கள். அவ்வளவு பேரும் ஒருவருக்கு மற்றொரு நன்மை விரும்பும் பொழுது இறைவனிடமிருந்து உங்களுக்கான ஆதாயம் உலகத்தில் வாழ்வாதாரங்களாக வானங்களிலிருந்து இறங்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த புண்ணிய பூமியில் இதனை நீங்கள் ஏற்க வேண்டும். தயவுசெய்து மறுப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். உள்ளத்தில் இதற்கு விரோதமான கருத்தை கொள்ள வேண்டாம். உங்களால் நிச்சயமாக அந்த விரோதமான கருத்துக்களுக்கு ஆதாரங்களாக தெளிவான சாட்சியங்களாக எதனையும் கொண்டு வர முடியாது. உங்களுடைய எண்ணம், இப்பொழுது நாம் ஒரு சமுதாயமாக இருக்கின்றோம், ஆக நான் மட்டுமில்லை சமுதாயம், சமுதாயத்திற்கு நீங்கள் நன்மையை விரும்புங்கள். ஒரு வியாபாரியிடம் செல்கின்றேன், குறைத்து கொடுத்து அதிகமாக வாங்க வேண்டும் என்று இல்லை, நீங்கள் தான் அங்கு இருக்கின்றீர்கள். அந்த வியாபாரியும் குறைத்து கொடுத்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் சிரித்து கொண்டு வருகின்றீர்கள். உள்ளத்தில் நயவஞ்சகத்தையும் கோபத்தையும் வெறுப்புணர்வையும் பகைமையையும் கொண்டு வருகின்றீர்கள். ஆனால் வெளிப்படையாக நீங்கள் அசத்தியத்தை கொண்டு சிரிக்கின்றீர்கள். நிச்சயமாக இது தவறு என்று தெரிகின்றது, இது உண்மை இல்லை என்று தெரிகின்றது. இருந்த போதிலும் இதுதான் வாழ்க்கை என்று ஆக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, சூழ்நிலைகள் இன்று மாற வேண்டும். அவருக்கு நான் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது அது நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட நஷ்டம். அவர் அதிகமாக வாங்குகின்றால் விட்டுக் கொடுங்கள், இறைவன் தான் உங்களுக்கு கொடுப்பவன். என்ன பொருள் வாங்குகின்றீர்களோ அது உயிரோட்டம் வேண்டும், அதை அவன் உங்களுக்கு அளிப்பான். குறைத்து கொண்டு வருகின்றீர்கள், உயிரோட்டம் போய்விட்டது, அது உங்களுக்கு பாதகமாக இருக்கும். நிச்சயமாக இறைவன் சகலவற்றின் மீது ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அவனுக்கு நிகராக ஆற்றல் மிக்கவன் எதுவும் இல்லை. அவன் தன் நாடியதை படைப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை படைப்பவன் அவன் தான். அதிகமாக நான் கொடுத்து விட்டேன் சில பேர் கூறுவார்கள், நீங்கள் ஒன்றும் விசாரிக்காமல் கொடுத்துட்டீங்க, அதனால வந்து அவங்க அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க சொல்லுவீங்க. ஆனால் அது எனக்கு நன்மை இருக்கிறது என்பதை நான் அறிய முடியும், அவர்களுக்கு அறிய முடியாது. விட்டுக் கொடுக்கின்றேன் சமுதாயத்தில் ஒரு மனிதனுக்காக விட்டுக் கொடுக்கின்றேன், அவர் தவறு செய்யவில்லை, நான் அதிகமாக கொடுத்தேன், நன்றாக இருக்கட்டும். நீங்கள் இப்பொழுது வாழ்விக்கப்படுவீர்கள். எந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சமுதாயத்துக்கு நான் நன்மையை நாடுகின்றேன், எனக்கு நன்மை. சமுதாயத்துக்கு தீமை நாடுகின்றேன், எனக்கு அந்த தீமை. நானும் சமுதாயத்தில் ஒருவன், அவளோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். தனித்து வாழ முடியாது. நீங்கள் சமுதாயமாக வாழப்போகின்றீர்களா அல்லது தனித்து வாழப்போகின்றீர்களா? இணைந்த சமுதாயமாக வாழப்போகின்றீர்களா அல்லது துண்டுபட்டு வேறுபட்டு பிளவுபட்டு விட்ட சமுதாயமாக வாழப்போகின்றீர்களா? எது உங்களுக்கு வேண்டும்? இப்பொழுது நீங்கள் பிளவுபட்ட சமுதாயத்திலிருந்து உங்களுடைய உள்ளங்கள் ஒருமித்த வண்ணமாக வந்து கொண்டிருக்கின்றன. இதை விட்டு மீறக்கூடிய அந்த பாதையை நீங்கள் அடையக்கூடாது. மனிதர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், உள்ளத்தை பின்பற்றுங்கள். உள்ளத்தில் இறைவனுடைய வாக்கு சத்தியமாக இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் இந்த உலகத்தில் இந்த உலகத்தினுடைய பொருள்கள் உலகத்தினுடைய வசதிகள் கொடுக்கப்பட்ட காரணமாக பெருமை கொண்டு தனக்கென்று ஒரு பகுதி மக்களை அவர்கள் ஈர்க்க முற்படுகின்றார்கள். தாங்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கௌரவம் எல்லாம் இறைவனுக்குரியது. எல்லா புகழும் இறைவனுக்குரியது. அவனே நம்முடைய அரசனாக இருக்கின்றான் என்ற எல்லாம் தெரிந்த பிறகும் இறைவனை மறந்தது காரணமாக மனிதர்களை மேலும் கீழும் பார்த்ததன் காரணமாக வந்து வினை. நம்முடைய உயர்வும் நமக்கு இரக்கமும் இறங்கு முகமும் ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டதை தவிர வேதனைக்காக அல்ல. இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிரந்தரமான உயர்வான அந்தஸ்துகளில் தகுதிகளை வாழ வைப்பான். கஷ்டங்களும் வேதனைகளும் இல்லாத அந்த பாதகத்தில் அந்த போக்குகளில் அந்த தகுதிகளில் உங்களை வாழ வைப்பான். நீங்கள் மனிதர்களுக்கு நன்மையை நாடுங்கள். யாரையும் விரோதமாக பார்க்கக்கூடாது. மனிதனாக நான் மாற வேண்டும். தரித்திரம் பிடித்த மூன்று கூட்டங்களாக வாழக்கூடாது. இறைவனுக்கு பொருத்தமான அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மனிதர்களுக்கு நன்மையையும் சத்தியத்தையும் உண்மையையும் கொண்டு பேசக்கூடிய அந்த பகுதியில் நான் உடைய வேண்டும். இன்று என்னுடைய சூழ்நிலை வானங்கள் முதலாக பூமி வரையிலும் மாறிவிட்டது. என்னுடைய கண்கள் நோக்கும் திசையெல்லாம் அந்த எல்லை வரையில் என்னுடைய சாதகங்கள் எனக்கு அனுகூலங்களாக மாற்றப்பட்டிருந்த பாதகங்கள் எனக்கு நீக்கப்பட்டுவிட்டது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். சாதக சூழ்நிலைகள் நீங்கள் வாழ வேண்டும் என்று முதலாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய போக்குகளை உள்ளத்தின் போக்குகளை இப்படி கவனித்துக் கொண்டிருக்கின்றான். சத்தியம், மனிதன், இறைவன், அவ்வளவுதான். உங்களுக்கான வாழ்வாதாரங்களை அமைப்பவன் இறைவன். நீங்கள் உணவை படைப்பவர்கள் இல்லை. பெரிய சிந்திக்கணும். அதுக்காக உணவை நான் படைப்பான் இல்லை, பெரிய அளவு சிந்திக்கணுமா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு கொண்டு வந்திருக்கான மரட்டு உணவுகள். இவனுடைய அறிவனுடைய ஆற்றல் இவ்வளவுதான். அடிக்கும் ஆற்றல் மனிதனுக்கு, படைக்கும் ஆற்றல் இறைவனுக்கு. இதனை நாம் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணி அறியணுமா? அடிக்கிறது ஒரு செகண்ட், தானே படைக்கிறது. நாம் உள்ளத்தால் அடிக்கப்பட்டு விட்டோம், உடலால் அடிந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் திரும்புகின்றோம். உள்ளத்தை எவனாலும் அடிக்க முடியாது. ஆக சத்தியத்தை கொண்டு அவன் திரும்பும் பொழுது, உண்மையை கொண்டு திரும்பும் பொழுது நாம் அவனுக்கு நன்றியுடையவர்களாக நிலைத்திருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் இல்லை. உங்களுடைய உடல் நோய்கள், உடல் கூறுகளின் நோய்கள் அவ்வளவும் கூறுகட்ட மக்களால், இது தனியான நோய், அது தனியான நோய், இது தைராய்டு நோய், இது கர்ப்ப சம்பந்தமான நோய், இது கர்ப்பப்பை நோய், இது சினைப்பை நோய், இது மார்பக நோய், கால் நோய், கை நோய், மூக்கு நோய் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வகையிலான கூறுகட்டவர்களாக நாம் ஆகிவிட வேண்டாம். ஒரு நிலையான ஒன்றுபட்ட ஒரே மனித அமைப்பாக அவ்வளவு உறுப்புகளும் இணைந்த அந்த உள்ளத்தின் பக்கம் இணைத்து வைக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். ஒரு உள்ளம் பலவாக சிதையும் பொழுது ஒரே உடல் பலவாக சிதைந்து விட்டன. ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது மாதிரி, ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கின்றது. உங்களுடைய கண்களுக்கும் உங்களுடைய உடலின் மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கின்றன. உங்களுடைய மயிர்காலுக்கும் உங்களுடைய உடல் மொத்தத்துக்கும் சம்மந்தம் இருக்கின்றன. ஒரு செல் அணுவுக்கும் மற்ற உடல் மொத்த உறுப்புக்கும் சம்மந்தம் இருக்கின்றன. ஒன்று சீர்கிடும் பொழுது மற்றவையும் சீர்கட்டிருக்கின்றன. ஒன்றை சுகப்படுத்தினால் மற்றொன்று சுகப்படுத்த முடியாது, வெற்றி எடுக்க முடியும். அவ்வளவுதான், இருப்பதன் காரணமாகத்தான் அது உங்களுக்கு நோய் இருக்கின்றது. வெற்றி எடுத்துவிடுங்கள். உடல் முழுமையிலும் வெற்றி விடுவதற்கு முன்னாக இறைவன் பக்கம் திரும்புங்கள். உள்ளத்தில் இணையங்கள், உடல் இணைக்கப்படும், உயிர் பாதுகாக்கப்படும். உள்ளம் பாதுகாக்கப்பட்ட நிலையில் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் உங்களுக்காக பெருகும். நீங்கள் எவனுக்கும் உடைக்க தேவையில்லை. நீங்கள் பணத்துக்காக தான் உழைக்கிறீங்க. உங்களுக்கு தேவையானது காற்றும் தண்ணியும் உணவுமா பணமா? உங்களுக்கு தேவையானது இது மூணு தான் சொன்னால் படைச்சு காட்டுங்க. உங்கள் உழைப்பை கொண்டு படைச்சு காட்டுங்களை பார்ப்போம். உங்கள் உயிரை படைச்சு காட்டுங்களை பார்ப்போம். உணவு ஒத்துக்கல சொன்னீங்க, உணவு தான் எனக்கு வாழ்க்கை. அந்த உணவுகளில் தீமையை நீக்கி நன்மைகளை பெருக்கணும், உழைச்சி காட்டுங்க பார்ப்போம். தீமையை நீக்கி நன்மை கொண்டு வாங்க பார்ப்போம். பிரார்த்தனை மூலமாகத்தான் அது நீங்கும். இறைவனும் ஒப்படைப்பதன் மூலமாகத்தான் அது நீங்கும். அதன் காரணமாகத்தான் நீங்கள் சாப்பிட முடியும், இல்லை என்றால் முடியாது. இப்பொழுதும் நீங்கள் எந்த பிரார்த்தனையும் இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் இறைவன் உங்கள் மீது அருளுடையவன், கருணையுடையவன். எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உணவில் இந்த குறைகள் எல்லாம் இருக்கின்றது. நாங்கள் சப்ளிமெண்ட் கொடுக்கிறோம் என்று கூறக்கூடிய இந்த மருத்துவத்தை கொஞ்சம் கவனியுங்கள். உணவின் சாட்சியமாக இருக்கக்கூடியது அதனுடைய சக்தி. சத்துப்பொருள் குறைவாக இருக்கின்றன. நாங்கள் அதிகப்படியான அங்கே எங்கு குறைவாக இருக்குதோ அதை நாங்கள் நிறைவாக்குகிறோம் என்று கூறக்கூடிய டாக்டர்கள் அதில் குறைகளை மறு நீக்கட்டும், அதில் கேடுகளை நீக்கட்டும். முடியுமா? எப்படி நாம் நம்புகின்றோம்? உள்ளத்தை தவிர்த்ததன் காரணமாக மூளை என்னென்ன கூறுகின்றதோ அவ்வளவும் நாம் நம்புகின்றோம். கண்கள், காது, மூக்கு, வாய்த்தோல், இது அனைத்தும் கலந்தது மூளையாக இருக்கின்றது. கவனம் என்ற ஒன்றை கொண்டு அதனை பிரித்தறியாமல், நன்மை இது தீமை என்று பிரித்தறியாமல் அவ்வளவையும் ஏற்றுக்கொண்டு இதுதான் சத்தியம் என்ற வாழ்க்கை நுழையும் பொழுது நாம் நம்முடைய பாதையிலிருந்து தடம் புரண்டு விட்டோம். சத்திய வாக்குகள் மிகவும் முக்கியம். இப்பொழுது நீங்கள் சத்தியத்தை கொண்டு வாழ வேண்டும், உண்மையை கொண்டு பேச வேண்டும். நன்மைகளில் நீங்கள் உங்களுடைய பங்கை இறைவனுடைய பொருத்தத்திற்கு நீங்கள் அமைக்க வேண்டும். அவனுக்கு நீங்கள் உதவியாகுங்கள். உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவ்வளவுதான். ஆக அத்தியாயம் 4:114 உங்களுடைய மனசாட்சியம் அங்கு இருக்கின்றது. சத்தியத்தையும் நன்மையையும் கொண்டு மனிதர்களிடையே சமாதானத்தை முற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை தவிர உங்களுடைய இரகசிய ஆலோசனைகளில் எந்த விதமான நலனும் இல்லை. இப்பொழுது சத்தியத்தையும் நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். உண்மை எது? உள்ளத்தில் இருப்பது சத்தியம், வாழ்ந்த நிலையில் பேசுவது உண்மை. அந்த சத்தியத்தோடு கலக்கின்றது இறைவனுடைய பொருத்தம் நிச்சயமாக இருக்கின்றது. யார் இவ்விதமாக இறைவனுடைய பொருத்தத்திற்கு ஈடுபடுகிற சில தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் மகத்தான கொலி சித்தம் செய்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் இந்த உலகத்தில் பிரதானிகளாக வாழ்வார்கள், பிரதானிகளாக வாழ்வார்கள், மற்ற மனிதர்களுக்கு பிரதானமாக அழகான உதாரணங்களாக வாழ்வார்கள். அந்த வகையில் நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். எனக்கு 80 வயசானாலும் சரி 90 வயசானாலும் சரி இந்த நிலைமை நான் வரும்முறையில் நான் சாகக்கூடாது என்று விரும்புங்கள் உங்களுடைய ஆயுள் என்று கூட்டப்படுகின்றது. விதிக்கப்பட்டதல்ல ஆயுள் என்பது கூட்டப்படுகின்றது. அத்தியாயம் 35:11 உங்களுடைய வயதிலிருந்து அதிகரிப்பதும் உங்களுடைய வயதிலிருந்து குறைப்பதும் அவனுடைய தெளிவான புத்திரத்தில் இல்லாமல் இல்லை. உங்களுடைய ஒரு அழகான தேவைக்கு அதை நீங்கள் கண்கூடாக பார்த்த பிறகு மக்களுக்கு பிரதானிகளாக இருந்து முன்னுதாரணமாக வாழ்ந்து மடிய முறையில் உங்களுடைய வாழ்க்கை தேவனை கூட்டப்படுகின்றது. நான் எப்பொழுது பிறந்தேனோ எப்பொழுது இறப்பேன் என்று எனக்கு வரையறுக்கப்பட்டுவிட்டது அவ்விதமாக அல்ல. உங்களுடைய ஃபேட், உங்களுடைய விதி அவ்வப்பொழுது உங்களோடு கன்சல்ட் பண்ணி தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த நிமிஷம் நான் வாழ விரும்பினு சொன்னால் எனக்கு இந்த நிமிஷம் தான் முடியும்னு சொன்னால் அடுத்த ஒரு மாதத்திற்கு ஒரு வருஷத்திற்கு என்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுகின்றது. இன் கன்சல்டேஷன் வித் யூ God changes your destiny, your fate, every moment in consultation with you. It is possible for him to extend your lifetime. It is possible for you to shorten your lifetime. அவனுக்கு கூட்டுவதும் உங்களுடைய வாழ்நிலை குறைப்பதும் அவனுடைய அதிகாரத்தில் இல்லாமல் இல்லை. முடிவை நீங்கள் யோசிக்கக்கூடாது, முடிவு அவனிடம் இருக்கின்றது. என்ன தேவை என்பதை கொள்ளுங்கள், அவன் உங்களுக்காக முடிவை ஏற்படுத்துவான். சத்தியத்தின் உடன்படிக்கையின் மீது நீங்கள் நிலைப்பெற வேண்டும். மனிதன் சமுதாயமாக இருக்கும் பொழுது அழகான சத்தியத்தை கொண்டு வாழ்விக்கப்படுகின்றான். துண்டங்களாக ஆகிவிட்ட பிறகு நான் கிறிஸ்தவன், முஸ்லீம் என்று, இந்து என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அவன் வழி தவறியவன். ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கக்கூடாது, உள்ளம் அதை மறுக்கும், இறைவன் மறுக்கின்றான். அவர்களும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. அத்தியாயம் 6:159 யார் தங்களுடைய வாழ்க்கையை படைப்பிரிவுகளாக மனித சமுதாயத்திலிருந்து பிரிஞ்சுவிட்டார்களோ அவர்களுக்கு எந்த தொடர்பும் கூடாது. அப்படி இருக்குமானால் என்னுடைய தொடர்பை விட்டு நீக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துண்டாடியவர்கள். 3 கூட்டங்களாக அவர்களுக்கு நான் இல்லை. அவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்க முடியும், உங்களுக்கு நான் இல்லை, உங்களுக்கு பிரார்த்தனையும் இல்லை. அந்த நிலை, அந்த நேரம் நிலைபெறும் நாளில் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட வேண்டாம், பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிட வேண்டாம். இறைவனை கூப்பிட்டு என் கதிரனை அவன் எனக்கு செவிசாய்க்கவில்லை, என் காலம் முடிந்துவிட்டது, எல்லாம் நஷ்டமாகிவிட்டது. இறைவனே இல்லை, அவன் கண்ணிலும் இல்லை, காதும் இல்லை. அவனை போட்டு ஓட, பூஜை ஒரு மாடி ஓட, இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. மூடு, கடவுள் கிடையாது என்று பின்ன சில காலம் மீண்டும் திறப்பீர்கள். மீண்டும் அதே கதை தான். நீங்கள் பிரிவுகளாக பிரிந்து அதில் ஒரு பிரிவினர்களாக நீங்கள் அந்த அங்கத்தினரோடு அங்கத்தினர் இருக்கும் வரையில் இறைவன் இல்லை, உதவியும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இன்றிருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு விடிவும் கிடையாது, விமோசனமும் கிடையாது, மறுமையில் மோட்சமும் இல்லை. சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு இப்படி நாம் வாழ வேண்டும். அத்தியாயம் 2:224 நாம் ஒருவருக்கொருவர் சத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சத்தியத்தில் நான் உங்களுக்கு நன்மை செய்பவன், உங்களுக்கு கடவுள் பக்தியை நான் புகட்டுபவன், பூசாரிகள் என்னுடைய செல்வத்தின் காரணமாக நான் நன்மை செய்பவன், தனவந்தர்கள் கூறுவார்கள் நான் உண்மையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் ஞானி என்று தனி அவர்கள் பிரகடனப்படுத்திக் கொள்வார்கள். அவ்வளவு பேதமே தவறானவர்கள், இறைவன் ஒருவன் தான். ஆக இறைவனுடைய தன்மைகள் தனக்கு இருப்பதாக அவனுடைய சத்தியத்தை கொண்டு தான் வேடங்களை அறிந்து வைத்துக் கொண்டு வெளியில் வந்து நான் என்ன இத்தகையவன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் ஞானி என்று கூறக்கூடியவர்கள் சத்தியத்தை பொய்யாக்குகின்றார்கள். உண்மையை அவர்கள் துவம்சம் செய்கின்றார்கள், இழிவுபடுத்துகின்றார்கள். தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டு அதிகமாக ஆக்கிக்கொண்டு உயர்ந்தவனாக ஆக்கிக்கொண்டு தன்னை கடவுளுக்கு நெருக்கமாகவும் அவதாரங்களாகவும் ஆக்கிக்கொண்டு நம்மை அடிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இறைவனுடைய தன்மைகளை கொண்டு மனிதன் இன்று மக்கள் முன்பாக இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய டாக்டர்களும் பூசாரிகளும் இவர்கள் நன்மையைத்தான் விரும்புகிறோம் என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக விதமாக அல்ல, உங்களிடம் உள்ளம் இருக்கின்றது தெரியும். நான் ஒருவன் தான் உங்களுக்கு நன்மையை அளிப்பது, எனக்கும் உங்களுக்கும் இடையே எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. என்னை கொண்டு சத்தியம் செய்ததன் காரணமாக நன்மை செய்தல், மனிதர்களுடைய சமாதானம் செய்து வைத்தல், இறைச்சத்தோடு வாழ வேண்டிய நீங்கள் இறைச்சம் இல்லாமல் இவர் காப்பாற்றுவார் என்று அவர்களை நம்பிக்கை கொண்டு இன்று அச்சம் சிந்தர்களாக வாழக்கூடிய நிலையில் நீங்கள் வாழ வேண்டாம். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அடிந்து போகும். இறைவனுடைய தன்மை அவனுக்கு மட்டும்தான், தனக்கும் இருப்பதாக உங்களுக்கும் அவனுக்கும் இடையே தன் பக்கம் யாத்திருப்புகின்றார்கள். என் காலில் விடு என்று யாத்திருப்புகின்றார்களோ நிச்சயமாக கூறுகின்றான். என்னை கொண்டு சத்தியம் செய்ததன் காரணமாக நன்மையான காரியங்கள் செய்தல், இறையற்றத்தோடு நடத்தல், இன்னும் மனிதர்களுடைய சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக ஆக்கிவிட்டார்கள். இந்த நடுத்தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டதன் காரணமாக நிச்சயமாக இனி உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு சொல்லையும், ஒவ்வொரு பார்வையும் நீங்கள் கவனத்தினாக இருக்கின்றான். யார் இறைவனுக்கு பயந்து வாழ்கின்றீர்களோ நிச்சயமாக அவர்களுக்கு மகத்தானதொரு கூட இருக்கின்றது. இந்த நிலை மாறும், சூழ்நிலைகளும் மாறும், வானங்களும் அதாக பூமி வரையில் தனித்தனியே முறையே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் இன்று பிளவுபட்ட சமுதாயம் அல்ல, ஒன்றுபட்ட ஒரே சமுதாயம். இறைவனுக்கு பொருத்தமானவர்கள், இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் இன்று நாளைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக முன்னோக்குவோமாக.